பிளேனூர் டெக்சஸிலிருந்து பானுமதி பார்த்தசாரதி அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை இதுவும் கோவில்தான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வங்கிக் கணக்குகளை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா. அவள் எழுதி வெளியிட்ட இரண்டு நாவல்களில் ராயல்டி தொகை கணிசமாக சேர்ந்திருந்தது. லலிதாவும் அவள் கணவரும் வசித்தது டாலஸ் கவுண்டியின் அருகேயுள்ள பிளேனோவில். இங்கே தன் கணவருடன் செட்டிலாகி 40 ஆண்டுகள் ஆகியிருக்கும். முதலில் பென்சில்வேனியாவில் தான் குடியேறினர். மிக அழகான இடம். ஆனால் குளிருக்கும் டிசம்பர் முதல் கொட்டும் பனி பொழிவுக்கும் பயந்து டெக்சஸ் மாகாணத்தில் வேலை தேடி வந்துவிட்டார் மாதவன். கணக்கிலும் பௌதிகத்திலும் டாக்டரேட். 40 ஆண்டுக்கு முன் வேலை கிடைப்பதில் அவ்வளவு போட்டி இல்லை. லலிதாவும் MS படித்து PhD முடித்து ஒரு கல்லூரியின் உதவி பேராசிரியர் வேலை வாங்கிவிட்டாள். ரோஷன் ரோஷினி என்ற இரு குழந்தைகள் பிறந்தனர். இருவரும் வளர்ந்து நல்ல முறையில் திருமணமும் நடந்து முடிந்துவிட்டது. அதனால் லலிதாவுக்கும் மாதவனுக்கும் வங்கியில் நிறைய பணம் சேர்ந்தது. ஓய்வு நேரத்தில் நாவல்கள் எழுதி தமிழ்நாட்டிலுள்ள பதிப்பகங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தாள் லலிதா. முதலில் அவ்வளவாக வரவேற்பு இல்லை. 4-5 நாவல்கள் வெளியான பிறகு நல்ல வரவேற்பும் கிடைத்தது, ராயல்டியும் கிடைத்தது. இருவர் கணக்கிலும் இருந்த சேமிப்பில் சென்னையில் தங்கள் வீட்டருகில் ஒரு சிறிய பிள்ளையார் கோயில் கட்ட வேண்டும் என்று மாதவன் மிகவும் ஆசைப்பட்டார். அவர் விருப்பத்திற்கு மாறாக லலிதா இதுவரை ஏதும் விரும்பியதில்லை. பிள்ளைகளும் கை நிறைய சம்பாதித்ததால் ஒரு கணிசமான தொகையை கொடுத்தனர். லலிதாவும் மாதவனும் சென்னை வந்து சேர்ந்தனர். லலிதாவிற்கு அவள் தந்தை திருமண பரிசாக கொடுத்த காலிமனை ஒன்று அவர்கள் வீட்டருகில் இருந்தது. சுமார் 2 கிரவுண்டு இருக்கும். லலிதாவின் அப்பாவிற்கும் பிள்ளையார்தான் இஷ்ட தெய்வம். கையிலிருந்த பணத்தை போட்டு அந்த காலிமனையில் ஒரு பிள்ளையார் கோயில் கட்ட தீர்மானித்தார். ஆனால் எல்லா கணக்கையும் மாற்றி புதுக்கணக்கு போடுவதுதானே இறைவனின் விளையாட்டு. இவர்கள் வீட்டிற்கு சற்று தூரத்தில் அரசாங்கத்தை சேர்ந்த புறம்போக்கு நிலம் சுமார் 5 ஏக்கர் இருந்தது. அதில் நரிக்குறவர்கள் கூடாரம் அடித்து சிலர் மண் சுவர் வைத்து வீடு கட்டியும் வாழ்ந்து வந்தனர். இரவெல்லாம் பாட்டும் ஆட்டமும் தான். லலிதாவிற்கு அந்த இளம் பெண்களை பார்க்க வேடிக்கையாக இருக்கும். முழுநீள பாவாடையும் சிறிய ஜாக்கெட்டும் மெல்லிய தாவணியும் பல வண்ண மணிகளும் அணிந்திருப்பார்கள். ஜாக்கெட்டின் முதுகுப்பாகத்தில் துணியே இல்லை. 3 கயிறுகள் தான் இணைத்திருந்தன. பொன்னாலான நகைகளை விட அவர்கள் மணியினால் கோத்திருந்த ஆபரணங்கள் அழகாக இருந்தன. ஆண்கள் அதைவிட வேடிக்கையாக இருந்தனர். கழுத்திலும் கைகளிலும் மணிகளும் பல வண்ண கயிறுகளும் குறைந்த அளவே ஆடைகளும் அணிந்திருந்தனர். பகலில் பெண்கள் மணி மாலைகள் சேஃப்டி பின்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சிறிய குழந்தைகளை பக்கவாட்டில் ஒரு பைப்போல் துணியில் தொங்கவிட்டவாறு பிச்சை எடுக்க வருவார்கள். ஆண்களும் நீர்நிலைக்கு அருகிலுள்ள பறவைகளை அடித்து விற்று வருமானம் தேடுவார்கள். ஒரு பிடி சோற்றுக்காக பல சினிமா பாட்டுகள் பாடி ஆண்களும் பெண்களும் நடு வீதியிலேயே நடனமாடுவர். லலிதாவுக்கு அவர்களை பார்க்க மிகவும் பரிதாபமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். உலகம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஜாதிகள் ஒழிந்துவிட்டன என்கிறார்கள். மேடை போட்டு தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்குகின்றார்கள். இந்த வளர்ச்சியெல்லாம் நரிக்குறவர்கள் சமுதாயத்துக்கு எட்டவில்லையா? இப்போதெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் கூட IAS IPS படித்து அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருப்பதாக படித்திருக்கிறாள். ஆனால் இவர்கள் மட்டும் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அதே டால்டா டப்பாவும் பாசிமணியும் ஊசியுமாக சுற்றுகிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கும். மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் லலிதா தான் எழுதிய 2 நாவல்களை எடுத்துக்கொண்டு மயிலாப்பூரில் உள்ள பதிப்பகத்துக்கு கணவருடன் சென்றாள். அங்கே ஒரு தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த வாசுகி என்பவர் புத்தகங்கள் வாங்க வந்திருந்தார். பதிப்பக நிறுவனர் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது லலிதா நரிக்குறவர்களை பற்றி அவரிடம் விவரித்தாள். எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் என்கிறார்கள். ஆனால் இந்த நரிக்குறவர்கள் மட்டும் கடவுளாலும் கைவிடப்பட்டவர்களா என்று மிகுந்த வேதனையுடன் கேட்டாள். ஜாதியின் பெயரால் எவரையும் அவமானப்படுத்தினால் தண்டனை கொடுக்கிறார்களே, ஆனால் இவர்களுக்கு மட்டும் ஏனது புரியவில்லை? தங்களை மற்றவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று கூட இவர்கள் வருத்தப்படவில்லை என்று ஆதங்கப்பட்டாள். மாதவன் லலிதாவையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். லலிதாவின் பொதுநல நோக்கு அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இதுவரை பார்க்காத புதிய லலிதாவை பார்த்தார். அவசரமாக வேறிடம் போக வேண்டியிருப்பதால் மறுநாள் பிற்பகல் போன் செய்துவிட்டு தன் நிறுவனத்தைச் சேர்ந்த இருவருடன் வந்து லலிதாவை வீட்டில் சந்திப்பதாக கூறி விடை பெற்றார் வாசுகி. அடுத்த நாள் சொன்னபடியே இருவருடன் வீட்டிற்கு வந்தார் வாசுகி. பிஸ்கெட்டும் டீயும் எடுத்து வந்தாள் லலிதா. அருகில் இருக்கும் அரசாங்க நிலத்தில் அவர்கள் வசிக்கிறார்கள், அங்கே போய் பார்க்கலாமா என்றார் வாசுகி. லலிதா கொஞ்சம் தயங்கினாள். அவர்களுக்காக வாதாடிவிட்டு இப்போது போய் பார்க்க தயங்கினால் என்ன நியாயம் என்றார் மாதவன். அவர்கள் கூட்டமாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவார்களோ, அதுதான் பயமாக இருக்கிறது என்றாள் லலிதா.
அவர்களும் மனிதர்கள்தானே, ஒருவேளை அவர்கள் நம்மை விட நல்லவர்களாகவும் இருக்கலாம். விட்டு கொடுக்கும் குணம் இருந்தால்தானே ஒரு கூட்டம் ஒன்றாக இருக்க முடியும். தனி ஒருவனுக்காக இல்லாமல் ஒரு இனத்தின் முன்னேற்றத்திற்காக உன் மனம் துடிப்பது நல்லதுதான். வாசுகி மேடம் போல தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களும் துணை இருக்கிறார்கள், கிளம்பு என்று மாதவனும் அவர்களுடன் உற்சாகமாக கிளம்பினார். ஆண்களும் பெண்களும் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து தாயம் சீட்டாட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருந்தனர். புகையிலையை போட்டு அங்கேயே எச்சிலை துப்பிக் கொண்டிருந்தனர் சிலர். அந்த மண்ணிலேயே சில குழந்தைகள் பிறந்த மேனியோடு புரண்டு விளையாடி கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் தூங்கிக் கொண்டிருந்த நாய்கள் தலையை தூக்கி பார்த்துவிட்டு படுத்துக் கொண்டன. வாசுகியை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அம்மா, இந்த முறையும் எங்களை போட்டோ எடுத்து போட போறீங்களா என்று கேட்டனர். இல்லை, இவர்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள், உங்களிடம் பேச விரும்புகிறார்கள். இவர்களுக்கு அமெரிக்கா தெரியுமா? லலிதா ஆச்சரியத்துடன் கேட்டாள். தெரியாம என்ன, வெள்ளைக்காரங்க தேசம், இங்கே பகல்னா அங்கு இரவு என்று இரண்டே வரிகளில் அமெரிக்காவின் டெஃபனிஷன் கூறினான் ஓரான். உங்கள் குழந்தைகள் ஏன் பள்ளிக்கூடம் போய் படிப்பதில்லை? நீங்கள் ஏன் மற்றவர்கள் போல் ஆடை அணிவதில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் என்றார் வாசுகி.
உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது, ஆனாலும் வேலை செய்ய வேண்டிய இந்த பகல் நேரத்தில் வீணாக நேரத்தை செலவிடுகிறீர்களே, ஏன் என்று வருத்தத்துடன் கேட்டாள் லலிதா.
நாங்கள் நாடோடிங்கம்மா, எங்களை பற்றி அரசாங்கமே கவலைப்படலை. எங்களுக்கு படிப்பும் இல்லை, நிரந்தர வேலையும் இல்லை. எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அங்கே பிள்ளை குட்டிங்களோடு போயிடுவோம் என்றான் மற்றொருவன்.
நீங்கள் பிழைப்பை தேடி ஊர் ஊராகச் சென்றாலும் உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளில் சேர்த்து தங்கும் விடுதியில் சேர்த்துவிட்டால் அவர்களை படிக்க வைப்பீர்களா என்று கேட்டாள் லலிதா.
விடுதியெல்லாம் சேர்க்க சிறிது காலம் ஆகலாம். நீங்கள் மற்றவர்களைப் போல் வேலைக்கு போக சுத்தமாக உடை உடுத்துங்கள். அரசாங்கத்தின் ஆதரவுடன் நடக்கும் தனியார் கம்பெனிகளில் உங்கள் தகுதிக்கேற்ற வேலை வாங்கித்தர முயற்சிக்கிறோம். கம்பெனியின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு கிடைக்கும் சம்பளத்தில் வாழ வேண்டும். முடியுமா என்றார் இசபெல்.
உங்கள் கஷ்டம், நாடோடி வாழ்க்கையெல்லாம் உங்கள் தலைமுறையோடு போகட்டுமே. ஒவ்வொருவரையும் அரசாங்கம்தான் வந்து முன்னேற்ற வேண்டுமென்றால் அது முடியாத காரியம். உங்கள் சந்ததியிற்காக நீங்கள்தான் சில கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது ஆசை காட்டினால் தவறான வழிக்கோ திருட்டு வேலைகளுக்கோ போகக்கூடாது. ஒரே இடத்தில் நிலையாக இருந்தால் உங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கலாம் இல்லையா என்றார் மாதவன்.
சற்று யோசித்து விட்டு சரி என்றனர். மறுபடியும் அவர்களை சந்திப்பதாக கூறி லலிதாவும் மற்றவர்களும் கிளம்பினர். இவர்களை வாழ வைக்க இன்னொரு மகாத்மா அவதாரம் செய்ய வேண்டும் போல் இருக்கிறதே என்று வருந்தினார் மாதவன். அன்றிரவு லலிதா தூங்கவில்லை. ஜன்னல் அருகில் நின்று வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள்.
லலிதா, என்ன யோஜனை பலமாக இருக்கிறதே!
முத்து குளிக்க ஆசைப்பட்டு கடலில் இறங்கிய பிறகு நீச்சல் மறந்தவன் போல் தவிக்கிறது என் மனசு. புரியவில்லை, இந்த நரிக்குறவர்கள் ஏன் என் மனதை கசக்கி பிழிகிறார்கள்? அவர்கள் குழந்தைகளை எப்படி பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைப்பார்கள்? இடியாப்பம் போல அடியும் தெரியவில்லை, நுனியும் தெரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறது, பொறுமினாள் லலிதா.
தீர யோசித்தால் எதுவுமே சிக்கல் இல்லை லலிதா. நீச்சல் தெரியாதவன் கிணற்றில் விழுந்துவிட்டால் அவனை மற்றவர்கள்தான் தூக்கிவிட வேண்டும். உண்மையாக தன்னலமில்லாமல் அவர்கள் முன்னேற்றத்தில் ஆர்வம் இருந்தால் ஊர் கூடி தேர் இழுப்பது போலத்தான். எல்லோரும் சில சில தியாகங்கள் செய்ய வேண்டும்.
என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை.
நீ படுத்து தூங்கு, நானே கொஞ்சம் யோசிக்க வேண்டும், நாளை காலையில் சொல்கிறேன்
என்று கூறிவிட்டு படுத்தார் மாதவன். அடுத்த நாள் காலை லலிதா கொஞ்சம் நேரம் கழித்துத்தான் எழுந்தாள். அவள் எழுந்து வருவதற்குள் மாதவன் ஃபில்டரில் டிகாக்ஷன் இறக்கி பாலையும் காய்ச்சி வைத்திருந்தார். லலிதா பல் துலக்கி முகத்தை துடைத்து கொண்டு வந்தாள். காப்பியை அவளிடம் நீட்டினார் மாதவன்.
சென்னை ஃபில்டர் காப்பியை கொடுத்து ருசி கண்டனாக்கு அமெரிக்கா போய் ஏங்க போகிறது என்றார் சிரித்து கொண்டே. இது என்ன புதுப்பழக்கம் என்று காப்பியை கையில் வாங்கியபடி சிரித்தாள் லலிதா. இத்தனை நாள் நீ இரவெல்லாம் தூங்காமல் இப்படி அவஸ்தைப்பட்டதில்லை. அதனால் இன்று அசதியில் கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது. எனக்கு தேவையானதெல்லாம் நீ செய்யும் போது உனக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்ய முடியும்? இதே தத்துவம்தான் லலிதா நலிக்குறவர்களுக்கும்.
என்ன சொல்கிறீர்கள்?
நேரடியாகவே சொல்கிறேன். நாம் கோவில் கட்ட எண்ணியிருக்கும் நிலத்தை அந்த பள்ளிக்கூடம் நடத்த கொடுத்து விடலாம் லலிதா.
எனக்கு கூட அதே எண்ணம்தான். அதனால்தான் இரவெல்லாம் தூங்க முடியாமல் தவித்தேன். ஆனால் நீங்கள் அங்கே அழகான ஒரு பிள்ளையார் கோவில் கட்ட பணமெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டீர்கள். உங்கள் நெடுநாளைய கனவு என்னால் கெட வேண்டாம்.
அசடு, என் பிள்ளையாரும் அங்கே இருப்பார். பெரிய கோவிலில் மற்ற கடவுளோடு இருப்பதற்கு பதில் தனி சாம்ராஜ்யமாக ஒரே கடவுளாக நுழைவாயிலில் ஒரு சிறிய மண்டபம் கட்டி அதில் பிரதிஷ்டை செய்து விடலாம். பள்ளிக்கூடமும் கோவில்தான் லலிதா, சரஸ்வதிக்கான கோவில். பரீட்சை நேரத்தில் நம் குழந்தைகளும் பகவானை கும்பிடுவார்கள். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடமும் ஆயிற்று, நம் கணேசனுக்கு கோவிலும் ஆயிற்று. என்ன சொல்கிறாய்?
இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் செயல்தான் என்றாள் லலிதா சந்தோஷமாக சிரித்து கொண்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.